நேயர்களுக்கு வணக்கம். TWR நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
அன்பர்களே, ஆதியாகம புத்தகத்தின் விளக்க உரை மற்றும் யாத்திராகம புத்தகத்தின் விளக்க உரை எங்களிடத்தில் உள்ளது. தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொண்டு அதனை பெற்றுக் கொள்ளுங்கள்.
அருமையானவர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 4:15 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், ஆதியாகமம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இவ்வாறு கூறும்பொழுது எந்த அடையாளத்தை போட்டார் என்று நாம் கூற முடியாது. இருந்தபோதிலும் அநேகர் இதை குறித்து பல கருத்துக்களை கூறுகிறார்கள். ஆனால் தேவன் காயினை பாதுகாத்தார் என்பதை இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது எந்த நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்படவில்லை. காயின் ஒரு பாவியாக இருந்தான். ஆனாலும் கொலையை குறித்து எந்த ஒரு நியாயப்பிரமாணமும் அப்பொழுது கொடுக்கப்படாதபடியினால் அவன் மீறுதலுக்குட்படவில்லை. அவனுடைய பெரிய பாவம் எது என்றால் அவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காணிக்கையை கொண்டு வராததுதான். அவன் தேவனுக்கு கொண்டு வந்ததிலே அவனுடைய செயல்கள் எல்லாம் பொல்லாததாக இருந்தது. அவன் அந்த தீமையான சுபாவத்தை தன் சகோதரனை கொலை செய்ததன் மூலம் வெளிப்படுத்தினான். சரி, ஆதியாகமம் 4:16 பாருங்கள். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். தேவனை விட்டு காயின் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். இவன் ஒரு நாகரிகத்தை தோற்றுவிக்கிறான். அது தேவனுக்கு புறம்பானது. காயினுடைய சந்ததியார் ஒரு தேவனற்ற நாகரிகத்தை உருவாக்கினார்கள். ஆதியாகமம் 4:17 பாருங்கள். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கற்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். மனிதன் இந்த காரியத்தை தான் அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொண்டிருக்கிறான். நகரத்திற்கோ வீட்டிற்கோ அமைப்பிற்கோ தன் பெயரையோ தனக்கு பிரியமானவர்களின் பெயர்களையோ வைக்கிற காரியம் மனிதன் இதை செய்ய விரும்புகிறான். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருந்தாலும் சரி அறியாதவர்களாய் இருந்தாலும் சரி இவ்விதமாகவே காணப்படுகிறார்கள். இங்கே நகர வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பமாகிறது. அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம். இன்று மனிதர்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகளிலே நகர வாழ்க்கையும் உண்டாகிவிட்டது. மாசுபடிந்ததாகவும் நெருக்கடியானதுமாயிருக்கிறது. எவ்வளவு சொன்னாலும் மக்கள் அங்கேயே வந்து குடிபுகுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 4:18-19 வசனங்களை பாருங்கள். ஏனோக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்துசவேலை பெற்றான். மெத்துசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர். இங்கே பல தர மனத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணை திருமணம் செய்வது. லாமேக்கு இங்கே தேவனுடைய நோக்கத்திற்கு எதிராக 2 பேரை திருமணம் செய்கிறான். ஆண்களுக்கு தேவன் கொண்டிருந்த திட்டத்திற்கு இது எதிரானது. பல தார மனத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் வேதத்தை நன்கு வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவன் அதை கண்டனம் பண்ணுகிறதை பார்க்கலாம். இங்கே தேவன் இதை குறித்து ஏன் எழுதியிருக்கிறார் என்றால் அது வரலாற்று குறிப்பாக பயன்பட. ஆதாள் என்பதற்கு அலங்காரம் அல்லது சொகுசு என்று அர்த்தமாகும். சில்லாள் என்பதற்கு மறைத்துக்கொள் என்று அர்த்தமாகும். ஆண்களை கவர்ந்து இழுக்கும்படி செயல்படும் பெண் என்று அதற்கு அர்த்தமாகும். எப்படிப்பட்ட 2 பெண்களை அவன் மனைவியாக்கியிருக்கிறான் என்று கவனித்தீர்களா? இதனாலேயே அவன் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள். நாம் இதை குறித்து பின்னொரு நிகழ்ச்சியிலே சிந்திக்கப் போகிறோம். இங்கே காயினின் நாகரிகம் ஆரம்பமாகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:20 வசனம் வாசிக்கிறேன். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். கூடாரத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அப்போஸ்தலனாய பவுல் கூடார தொழில் செய்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே மக்கள் வசிப்பதற்காக கூடாரம் அமைப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சொல்லப்போனால் வீடு கட்டும் ஒப்பந்தம் எடுப்பவர்களுக்கு முதல் நபர் இவர் என்று சொல்லலாம். மேலும் மந்தை மேய்ப்பவர்களுக்கு முதல் முதலான கால்நடை பண்ணை வைத்திருப்பவரையும் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:21 வசனத்திற்கு வாருங்கள். அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இங்கே இசை கலைஞர்களின் ஆரம்பத்தையும் பார்க்கிறோம். இன்றைய நவீன இசை எத்தனையோ வந்துவிட்டது. இவை எல்லாமே காயின் நாகரிகத்திலிருந்து பிறந்தது என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள். ஆதியாகமம் 4:22 என்ன சொல்கிறது? சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள், அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். அருமையானவர்களே, இங்கே இரும்பு பித்தளை ஆகிய உலோகங்களைக் கொண்டு வேலை செய்யும் கைத்திறன் வல்லுநர்களின் பிறப்பை குறித்து பார்க்கிறோம். வசனங்கள் 23-24 பாருங்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். லாமேக்கு சொல்வது இதுதான், காயின் அதனாலே சாதித்தது உண்டானால் நானும் அதனால் சாதிக்க முடியும். காயினோ தன்னுடைய பாதுகாப்பிற்காக கொலை செய்யவில்லை, ஆனால் நானோ அப்படி இல்லை என்கிறான். அவன் அதற்காகத்தான் செய்தானோ இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனால் அவன் தன் பாதுகாப்பிற்காகவே கொண்டதாக சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இது எவ்வாறு நடைபெற்றது என்று நமக்கு தெரியவில்லை. அவனுடைய மனைவிகளுக்காக இவ்வாறு அவன் செயல்பட வேண்டியதாயிற்றோ, அதுவும் தெரியவில்லை. லாமேக்கு 77 பழி தனக்காக சுமரும் என்று இங்கே சொல்கிறான். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு சீமோன் பேதுருவிடத்திலே அவனுடைய எதிராளியை கணக்கில் அடங்காமுறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறதை வேதத்திலே நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்பொழுது மத்தேயு 5:21 வசனம் முதல் இவ்வாறு கூறியிருக்கிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். எனவே அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் கொலை செய்ய வேண்டும் என்பது அவசியம் அல்ல. தவறாக நாம் காரணமில்லாமல் அல்லது அவருடைய குறையை பெரிதுபடுத்தி நாம் கோபத்தோடு பேசும்பொழுதும் அது கொலைக்கு சமானம் என்று இயேசு கூறுகிறார். யாரையாவது நம்முடைய உள்ளத்திலே மன்னிக்காமல் யாரை குறித்த மனபாரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே நாம் கொலைக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படி யாரையாவது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பாரமாக சுமந்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றே அவர்களை மன்னிப்போமா? அதியாமம் 4:25-26 வசனங்களை பாருங்கள். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இங்கே தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள மக்கள் ஆரம்பிக்கிறதை குறித்து தெளிவான ஒரு குறிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஆதியாமம் 5:1 சில வசனங்களை பார்ப்போம். நாம் ஆதியாம புத்தகத்தின் முதல் பிரிவிலே, அதாவது 1-11 உலக நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். முதலாவது சிருஷ்டிப்பு, பின்னர் வீழ்ச்சி, இப்பொழுது 5-9 ஜலப்பிரளயத்தை குறித்து பார்க்கப் போகிறோம். இந்த ஆதியாமம் 5 ஆதாமின் வம்ச வரலாற்றினை சேத்தின் வழியாக பார்க்கிறோம். காயினை பற்றிய வம்ச அட்டவணை 4 கொடுக்கப்பட்டது, அதோடு அது நிறுத்தப்பட்டுவிட்டது. இது இனி தேவனுடைய வம்ச வழியிலே எங்காவது குறுக்கிட்டால்தான் குறிப்பிட்டு சொல்லப்படும். இதுவே ஆதியாம புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களை குறித்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகிறது வேதம். ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்களை குறித்து ஓரளவு சொல்லி நிறுத்திவிடுகிறது. வேதத்திலே இந்த ஆதியாமம் 5 மிகவும் சோர்வு வரச் செய்கிற, மனம் தளர்ந்து போக செய்கிற ஒரு அதிகாரமாகும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் இந்த அதிகாரத்தின் வழியாக செல்லும் பொழுது கல்லறை தோட்டத்தின் வழியாக கடந்து போவது போல இருக்கும். தேவன் ஆதாமிடம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டதை பார்க்கிறோம். அவ்வாறே ஆதாமின் பிள்ளைகளாக இருந்தவர்கள் மரித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல என்று சொல்கிறார். அடுத்ததாக இப்பொழுது நாம் ஆதியாகமம் 5:2 பார்ப்போம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். இங்கே ஆதாமின் வம்ச வரலாறு என்று பார்க்கிறோம். இதை போன்ற ஒரு வித்தியாசமான வாக்கியத்தை நாம் புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டிலுமே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல இரண்டு வம்ச வழி, அதாவது இரண்டு வித்துக்கள். இவை ஒன்றிற்கு ஒன்று எதிரானவை. சாத்தானுடைய வம்ச வழிக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வழிக்கும் இடையே நீண்ட ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது சேத்தின் வழியாக ஆதாமின் வம்ச அட்டவணையை பார்க்கிறோம். இந்த வம்சத்திலேயே இயேசு கிறிஸ்து பின்பகுதியிலே தோன்றினார். தொடர்ந்து கவனிங்கள் வசனம் 3. ஆதாம் 130 போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் 130 இருந்தபொழுது அவன் எவ்வளவு முதிர்ந்தவனாக காணப்பட்டான்? வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஆதாமை தேவன் படைத்த பொழுது எத்தனை வயதுடையவனாக சிருஷ்டித்தார் அது நமக்கு தெரியாது. 40 அல்லது 60 இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவன் சிறு குழந்தையாக பிறக்கவில்லை இல்லையா? தேவன் அவனை எந்த வயதிலே வேண்டுமென்றாலும் படைத்திருக்கலாம். சிலர் இந்த பூமியில் உள்ள பாறைகள் தோண்டி பல கோடி ஆண்டுகளாயிற்று என்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை அறிந்தது கிடையாது. தேவன் ஒருவேளை அதை கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே படைத்திருக்கலாம். இங்கே முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆதாம் 130 இருந்தபொழுதும் தன்னுடைய சாயலிலே ஒரு மகனை பெற்றான். ஆதாம் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய மகன் ஆதாமின் சாயலாக பிறந்தான். ஆதியாகமம் 5:4-5 பாருங்கள். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 அவன் மரித்தான். அடுத்ததாக 8 சேத்திற்கு என்ன நடந்தது என்று வாசிக்கிறோம். அவன் மரித்தான். இவ்வாறு ஏனோஸ், கேனான், மகாலயேல், யாரேத் போன்ற எல்லாருமே மரணத்தை தழுவியதை வாசிக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு பின்பு ஒருவர் பிறக்கிறார். அவர் ஏனோக்கு. இவருக்கு ஒரு விசேஷித்த காரியம் நடக்கிறது. கவனிங்கள் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5:21. ஏனோக்கு 65 போது மெத்துசலாவை பெற்றான். இந்த ஏனோக்கு மரித்தானா? இந்த அதிகாரம் ஒரு இருண்ட அதிகாரம்தான். இருந்த போதிலும் இங்கே ஒரு சிறிய வெளிச்சம் காணப்படுகிறது. கவனிங்கள் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5:22-24. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். இது ஒரு சிறந்த காரியமாகும். மரித்தவர்களின் பட்டியலின் மத்தியிலே ஒருவன் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் அவரை குறித்து சொல்கிறது. இது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். வேதத்திலே இரண்டு மனிதர்கள் மாத்திரமே இவ்வாறு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த அதிகாரத்திலே அடுத்த மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம். நோவா தேவனோடே சஞ்சரித்தார். இந்த இருவரும் வித்தியாசமானவர்கள். அதேபோல பழைய ஏற்பாட்டிலே மரணத்தை காணாத இருவரை பார்க்கிறோம். ஒன்று இந்த ஏனோக்கு, மற்றொன்று எலியா தீர்க்கதரிசி. ஏனோக்கை குறித்து நாம் அதிகம் அறிய இயலவில்லை. இருந்த போதிலும் அவர் மரணத்தை காணவில்லை என்று பார்க்கிறோம். அவர் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் பழைய சரீரத்தினின்று விடுதலையாகி ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொண்டார். அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். அதற்கு பிறகு அவர் தேவனோடே சஞ்சரித்தார். அப்படியானால் அதுவரை அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஒருவேளை இந்த உலகத்தார் போல வாழ்ந்திருக்க கூடும், கருத்தற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், உலகத்தோடு இணைந்து செல்லும் வாழ்வு பெற்றிருக்கலாம். ஆனால் மெத்துசலா பிறந்தபொழுது ஏனோக்கின் நடை மாற்றமடைந்தது. அந்த பிள்ளை அவனை தேவனிடமாக திருப்பிற்று என்று கூட சொல்லலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலேயும் குழந்தையை அந்த நோக்கத்திற்காக தந்திருக்கிறார். குழந்தை உங்களை தேவனிடமாக திருப்புகிறது இல்லையா? இதற்கு பிறகு அவர் தேவனோடே 300 வருஷம் சஞ்சரித்துக் கொண்டு பிள்ளைகளை தொடர்ந்து பெற்றார். குமாரரும் குமாரத்திகளும் பிறந்தார்கள். ஏனோக்கினுடைய நாளெல்லாம் 365 வருஷம். அவ்வளவு நாட்கள்தான் அவர் பூமியிலே வாழ்ந்தார். அதற்கு பின்பு அவர் மரிக்கவில்லை. ஏனென்றால் ஏனோக்கு மரித்தான் என்று சொல்லப்படவில்லை. மாறாக ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஞாயிறு பாடசாலையிலே பயிலும் சிறுமி தன் தாயாரிடத்திலே வந்து, அம்மா, இன்று என்னுடைய டீச்சர் ஏனோக்கு எவ்வாறு தேவனோடே சஞ்சரித்தார், நடந்து சென்றார் என்று எங்களுக்கு சொன்னார்கள் என்றாள். அதற்கு தாயார் என்ன சொன்னார்கள் என்று கேட்டார். சிறுமி அதற்கு, தினமும் கர்த்தர் ஏனோக்கிடம் வந்து, ஏனோக்கே, நீ என்னோட வெளியிலே வருகிறாயா என்று கேட்டாராம். அவனும் அவரோடு நடந்து சென்று கொண்டிருந்தானாம். தினமும் தேவன் வர இவர் வாசலிலே காத்திருப்பார். இவ்வாறு தேவனோடு நடந்து சென்று பேசி மகிழ்ந்தாராம். ஒருமுறை தேவன் அவரை வெகு தொலைவிற்கு நடத்தி அழைத்து சென்றார். அப்பொழுது ஏனோக்கு, தேவனே, நாம் வெகு தொலைவு வந்துவிட்டோம், எனக்கு நேரமாகிவிட்டது, நான் வீட்டிற்கு போகிறேன் என்றார். அப்பொழுது தேவன் அவரிடத்திலே, ஏனோக்கு, உன்னுடைய வீட்டை விட என்னுடைய வீடு அருகில் இருக்கிறது, அங்கே நீ என்னுடைய வீட்டிற்கு வா என்று கூறினார். உடனே ஏனோக்கு தேவனுடைய வீட்டிற்கு சென்று விட்டார். இதைவிட சிறப்பாக நாம் விளக்க முடியாது என்று சொன்னார்கள் என்று கூறினாளாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உண்மையாக நடந்தது என்ன என்று நாம் அறியாவிட்டாலும் உலகத்திலே வாழும் பொழுதே தேவனுக்கும் அவருக்கும் இடையிலே நெருக்கமான ஒரு உறவு இருந்தது என்றும், அவர் மரணத்தை காணாமல் தேவனோடே எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றும் நாம் பார்ப்பது சிறந்த ஒரு காரியம். ஏனோக்கு ஜலப்பிரளயத்திற்கு முன்பே எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதேபோலத்தான் மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பும் சபையானது எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஒரு ஓவியமாக இது நமக்கு காட்டுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனோடு உள்ள உங்கள் அனுதின நடை எவ்வாறு இருக்கிறது? ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்காக, அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக காத்திருக்க நேரம் எடுத்துக் கொள்கிறீர்களா? வேத புத்தகத்தை ஆரம்பம் முதல் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சிகளை கேட்பது மட்டுமல்ல, தனியாகவும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரிக்கும் கிருபையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மோடு கூட உறவாடுவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். விட்டுவிட வேண்டிய காரியங்களை குறித்து எச்சரிப்பார். நாம் கவனமாய் இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து முன்னதாகவே நமக்கு அவர் விளக்கி காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு உறவிலே நாம் தொடர்ந்து வாழ்வோம் என்றால் நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும் சிராக்கியத்தையும் அவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அநேகர் இந்த உலகத்திலே தோன்றியதை குறித்தும் மரித்ததை குறித்தும் நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. குறிப்பாக ஏனோக்குடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்தோம். அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு முன்மாதிரியாக அவர் எப்பொழுதும் உம்மோடு கூட வாழ்ந்தது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அவர்களோடு தனிப்பட்ட உறவுள்ளவர்களாக அனுதினமும் அவர்கள் உம்முடைய கரம் பிடித்து நடக்க நேரே துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கும் உமக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருப்பதை உணர்வார்கள் என்றால் அதற்கான காரணத்தை அறிந்து உணர்ந்து அதை சரி செய்து அனுதினமும் உம்மோடு வாழும் ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள நீரே அவர்களுக்கு துணை செய்யும். ஒரு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். சிறுவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு ஞானத்தை தாருமையா. பெரியவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை சாட்சியாக நிறைவேற்ற பலன் தாரும். வயோதிப நிலையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களையும் போஷித்து காப்பாற்றி தேவைகளை சந்தித்து அனுதினமும் தேவையான பலனை கொடுத்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே உம்மோடு கூட நடக்கும் கிருபை பெற்றவர்களாய் வாழ காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40.
நிகழ்ச்சி கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442225627, மற்றும் ஒரு எண் 9585460460. நேயர்களே, எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்திலும் கேட்கலாம். நீங்கள் செல்ல வேண்டிய முகவரி: www.radio882.com. வணக்கம்.